ॐ नमो भगवते वासुदेवाय
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 श्रीमद्भागवतम् कैंटो 2 चैप्टर 9 टेक्स्ट 1
ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 1.
How many of you can get that on your phone or whatever?
உங்கள எத்தனை பேர் அந்த ஸ்லோகத்தை வந்து போன்ல பார்த்து படிக்க முடியும்? இரண்டாவது ஸ்கந்தம் கையை தூக்குங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. எத்தனை பேரால படிக்க முடியும், போன்ல பார்த்து படிக்க முடியுங்கிறவங்க?
Not so many. Okay, I'll just read it and we'll go straight into the translation. I'll read the translation and purport in English and then you can do so in Tamil. First of all, the verse. Shri Shuka Uvacha
Shri Shuka Uvacha
Atma Mayam Rite Rajan
Atma Mayam Rite Rajan.
No, I'll just chant because half of, more than half don't have access to it.
Maharaj mattum solla porar ena paadi perukku mela phone illa irukra unga kai thukla adnala michavanga Maharaj mattum padikirengra.
Just I'll chant now, you please don't repeat that. Shri Shuka Uvacha Atma Mayam Rite Rajan Parasyanu Bhavat Nanaha Nadhate Tarta Sambandha Swapna Drashtur Ivanjasa. Translation. Sri Shukadev Goswami said, O King, unless one is influenced by the energy of the Supreme Personality of Godhead, there is no meaning to the relationship of the pure soul in pure consciousness with the material body. The relationship is just like a dreamer's seeing his own body working. Purport. Maharaj Parikshit's question as to how a living entity began his material life, although he is apart from the material body and mind, is perfectly answered. The spirit soul is distinct from the material conception of his life, but he is absorbed in such a material conception because of being influenced by the external energy of the Lord called Atma Maya. This has already been explained in the first connection in, sorry, this has already been explained in the first canto in connection with Vyasadeva's realization of the Supreme Lord and his external energy. The external energy is controlled by the Lord and the living entities are controlled by the external energy by the will of the Lord. Therefore, although the living entity is purely conscious in his pure state, he is subordinate to the will of the Lord in being influenced by the external energy of the Lord. In the Bhagavad Gita also the same thing is confirmed. The Lord is present within the heart of every living entity, and all the living entity's consciousness and forgetfulness are influenced by the Lord. Now, the next question automatically made will be why the Lord influences the living entity to such consciousness and forgetfulness. The answer is that the Lord clearly wishes that every living entity be in his pure consciousness as a part and parcel of the Lord and thus be engaged in the loving service of the Lord as he is constitutionally made. But because the living entity is partially independent also, he may not be willing to serve the Lord but may try to become as independent as the Lord is. All the non-devotee living entities are desirous of becoming equally as powerful as the Lord, although they are not fit to become so. The living entities are illusioned by the will of the Lord because they wanted to become like him. Like a person who thinks of becoming a king without possessing the necessary qualification. When the living entity desires to become the Lord himself, he is put in a condition of dreaming that he is a king. Therefore, the first sinful will of the living entity is to become the Lord. And the consequent will of the Lord is that the living entity forget his factual life and thus dream of the land of utopia where he may become one like the Lord. The child cries to have the moon from the mother, and the mother gives the child a mirror to satisfy the crying and disturbing child with the reflection of the moon. Similarly, the crying child of the Lord is given over to the reflection, the material world, to lord it over as karmi, and to give this up in frustration to become one with the Lord. Both these stages are dreaming illusions only. There is no necessity of tracing out the history of when the living entity desired this. But the fact is that as soon as he desired it, he was put under the control of Atmamaya by the direction of the Lord. Therefore, the living entity in his material condition is dreaming falsely that this is mine and this is I. The dream is that the conditioned soul thinks of his material body as I, or falsely thinks that he is the Lord and that everything in connection with the material body, with that material body, is mine. Thus, only in dream does the misconception of I and mine persist life after life. This continues life after life as long as the living entity is not purely conscious of his identity as the subordinate part and parcel of the Lord. In his pure consciousness, however, there is no such misconceived dream, and in that pure conscious state, the living entity does not forget that he is never the Lord, but that he is eternally the servitor of the Lord in transcendental love.
Molibeirpu. Shri Sukadeva Goswami Kurinar, Arase, Oruvan, Paramapurusha Bhagavanin, Shakti Nal, Mayaka Patirka Vidil, அந்த தூய ஆத்மா ஜட உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். பொருளுரை. ஜீவராசி ஒருவன் ஜட உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக இருந்தும் அவன் எப்படி ஜட வாழ்வை துவங்கினான் என்று பரீட்சித் மகாராஜரின் கேள்விக்கு இங்கு பக்குவமாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. உயிரை பற்றிய பௌதிகமான கண்ணோட்டத்திலிருந்து ஜீவாத்மா முற்றிலும் வேறானவனாவான். ஆனால் ஆத்மமாயா என்று அழைக்கப்படும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அத்தகைய பௌதிகமான எண்ணத்தில் அவன் ஆழ்ந்திருக்கிறான். இது முதல் ஸ்கந்தத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க சக்தி பகவானால் ஆளப்படுகிறது. ஜீவராசிகள் பகவானுடைய விருப்பப்படி அவரது பகிரங்க சக்தியால் ஆளப்படுகின்றன. எனவே ஜீவராசி தனது தூய நிலையில் தூய உணர்வை பெற்றவனாக இருப்பினும் பகவானின் பகிரங்க சக்தியால் வசீகரிக்கப்படும் விஷயத்தில் அவன் பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கின்றான். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கின்றார். அனைத்து ஜீவராசிகளின் உணர்வும் மறதியும் பகவானால் ஆளப்படுகின்றன. இப்பொழுது தானாகவே எழும் அடுத்த கேள்வி, பகவான் ஏன் ஜீவராசிகளை அத்தகைய உணர்வையும் மறதியையும் அடையுமாறு வசியப்படுத்துகிறார் என்பதாகும். இதற்கு விடை என்னவெனில், பகவானின் பின்னப்பகுதிகளாக உள்ள ஜீவராசிகள் அவர்களுக்குரிய தூய உணர்வில் நிலை பெற்று அவர்களின் இயற்கைக்கு ஏற்றவாறு பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே பகவானின் உண்மையான விருப்பமாகும். ஆனால் ஜீவராசி ஓரளவு சுதந்திரமுடையவனாக இருப்பதால் பகவானுக்கு தொண்டாற்ற விரும்பாமல் பகவானை போன்ற சுதந்திரத்தை பெற முயல்கிறான். பக்தரல்லாத ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதிகளை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல பகவானாகவே ஆகிவிட ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல பகவானாகவே ஆகிவிட ஜீவராசி ஆசைப்படும் போது தான் ஒரு அரசன் என்று அவன் எண்ணும் வகையில் கனவை போன்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்படுகிறான். எனவே பக்தனாக வேண்டும் என்பதே ஜீவராசியின் முதல் ஆசையாகும். எனவே ஜீவராசி அவனது உண்மையான வாழ்வை மறந்து கற்பனையான மனோராஜ்யத்தில் தான் பகவான் என்ற எண்ணத்துடன் வாழ பகவான் வசதி அளிக்கிறார். நிலா வேண்டுமென்று அழும் குழந்தையை திருப்திப்படுத்துவதற்காக தாய் ஒருத்தி நிலவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை குழந்தையிடம் கொடுக்கிறாள். இதை போலவே அழுது கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைக்கு ஜட உலகம் எனும் பிரதிபிம்பம் கொடுக்கப்படுகிறது. இதனால் அவன் ஒரு கருமியாக இருந்து அதை அடக்கியாள முயன்று ஏமாற்றமடைகிறான். பிறகு பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அவனது விருப்பத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. இவ்விரு நிலைகளும் மாயையான கனவுகள் மட்டுமே ஆகும். ஜீவராசிக்கு இந்த ஆசை எப்போது உதயமானது என்பதை அறிய சரித்திரத்தை ஆராய வேண்டிய அவசியமில்லை. அவன் விரும்பிய உடனேயே பகவானின் ஆணையால் ஆத்மாயின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான் என்பதே உண்மை. பந்தப்பட்ட ஆத்மா தனது ஜட உடலை நான் என்றும் அல்லது தான் பகவான் என்றும் அந்த ஜட உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் என்னுடையது என்றும் தப்பாக எண்ணுகிறான். இவ்வாறாக கனவில் மட்டும்தான் நான் எனது என்ற தவறான அபிப்பிராயங்கள் பிறவிதோறும் தொடர்கின்றனர். ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்ன பகுதியாவான். தனது சொரூபத்தை அவன் முற்றிலும் உணராதிருக்கும் வரை பிறவிதோறும் இக்கனவு நிலை தொடர்கிறது. ஆனால் தூய உணர்வில் இருக்கும்போது தான் ஒருபோதும் பகவானாக முடியாது என்பதையும் உன்னதமான அன்புடன் தான் நித்தியமாக பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டியவன் என்பதையும் ஜீவராசி மறப்பதில்லை.
What do we learn from these statements?
இந்த கூற்றுகளிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Everything is a dream.
எல்லாமே ஒரு கனவு.
Is that right? Everything is a dream.
அதானே சரி? எல்லாமே கனவா?
What do you think? Is that right?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரி நினைக்கிறீங்களா?
No. That's a silly thing to say.
அப்படி சொல்றது வந்து ரொம்ப சிறிய விஷயமா இருக்கும். பொருத்தமானதா இருக்கா?
There's no meaning to saying a dream without reference to a non-dreaming or waking state.
விழித்திருக்கும் நிலை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லாமல் விழித்திருக்கும் நிலை அப்படின்னு ஒன்று இல்லாமல் கனவு அப்படிங்கிறது மட்டுமே இருப்பதற்கு சாத்தியமே இல்லை.
So we can say everything in material existence is a dream-like state.
நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுமே கனவை போன்ற ஒரு தன்மைன்னு நம்ம சொல்லலாம்.
But the waking state is to see things as we actually are in relationship with Krishna.
விழித்திருக்கும் நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய உறவில் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் உண்மையான நிலையில பார்க்கிறதாகும். உபநிஷத் நமக்கு வலியுறுத்துகின்றன என்னன்னா எழுந்திருங்கள், உறக்கத்திலிருந்து
எழுந்திருங்கள்.
மனித பிறவியில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
Human life offers the opportunity to awaken from the dream.
மனித பிறவியானது இந்த கனவிலிருந்து விழித்தெழுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது.
Reality is to know I am an eternal servant of Krishna.
உண்மையான நிலை என்ன அப்படினா நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும்.
And the dreaming state is to identify ourselves as anything else.
கனவு நிலை அப்படிங்கிறது நம்மை அந்த நிலையிலிருந்து, அதாவது விழித்திருக்கும் நிலையிலிருந்து வேறுபட்ட எந்த ஒரு நிலையில் நாம் நம்மை நினைத்து கொண்டாலும் அது கனவு நிலையாகும்.
Now I was in, I got some inspiration to discuss this topic from a t-shirt.
இந்த விஷயத்தை பற்றி நான் இங்கே விவாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகம் ஏன் கிடைத்தது அப்படின்னா ஒரு ஆசிரியரோட பேசின்றது இல்லை, அவர் ஆசிரியரோட எனக்கு ஏற்பட்ட தொடர்புல நிகழ்ந்தது இந்த உற்சாகம்.
T-shirts are great sources of wisdom.
ஆசிரியர்கள்
T-shirt.
Oh, sorry.
What did you say?
I said teachers.
T-shirts.
நான் அது டிஷர்ட்ல பார்த்தேன். அது நான் சில நேரங்களில் டிஷர்ட்ல வந்து ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, எழுதிட்டு போட்டுட்டு வருவாங்க.
Inscribed upon them.
அடிக்கடி நம்ம பார்க்கலாம் அந்த டிஷர்ட்ல ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான தகவல்கள்லாம் எழுதியிருப்பாங்க.
I guess you could say sutra, but I don't know if you say that in Sanskrit. In Sanskrit.
அங்கே வந்து டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா சூத்திர மாதிரி சில கருத்துக்களை வந்து வாசகங்களை போட்டிருப்பாங்க.
So on one t-shirt that I saw recently were the three words with the wisdom, never stop dreaming.
நான் வந்து சமீபத்தில் ஒரு டிஷர்ட் பார்த்தேன், அதில் ஒரு மூன்று வரியில் ஒரு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க என்னன்னா கனவு காண்றது நிறுத்தாதீங்க.
With the idea that we should always imagine how wonderful we could be and keep on dreaming like that.
அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி எப்போவுமே நீங்கள் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு எப்போவுமே கனவு காண்டுண்டே இருங்க அப்படிங்கிறது தான்.
Now I've got some miserable, obscure existence, but I'm dreaming that I will be a great person. So never stop dreaming. Pursue your dreams. Follow your dreams.
இப்போ நான் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஆனால் ஒரு நான் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பேன் அப்படிங்கிறத பற்றி நான் கனவு கண்டு கொண்டு இருப்பேன். எப்போவுமே உங்களுடைய கனவை நிறுத்தாதீர்கள், கனவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க.
Inspiring us to go beyond our present existence and make a great success of our existence.
நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இவங்க எல்லாம் வாசகங்கள் எழுதிக்கிறாங்க.
But there's no need to say never stop dreaming because anyway we're dreaming all the time.
ஆனா கனவு காண்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஏன்னா எப்பவுமே நம்ம எல்லா நிலையிலும் கனவு தான் கண்டு கொண்டு இருக்கிறோம்.
As long as we're not aware that we are eternal servants of Krishna, then we identify with something which is not really us.
நம்மள கிருஷ்ணருடைய நித்திய சேவகர் அப்படிங்கறத உணராத வரைக்கும் நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம், எது நமக்கு தொடர்பில்லாத விஷயமோ அந்த விஷயத்தோடு நம்மை நாம் அடையாளம் கண்டு கொண்டு தான் இருக்கிறோம்.
In a dream, we identify with the apparent reality within that dream.
ஒரு கனவு காணும்போது அந்த கனவுக்குள்ளார எது வந்து உண்மைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தோடு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம்.
But it has no factual existence.
ஆனால் அதற்கு உண்மையான இருப்பு அப்படிங்கிறது கிடையாது.
Only in imagination.
கனவுல மட்டும்தான் அது அது காண்றது எல்லாமே ஒரு கனவு தானும், ஒரு கற்பனை தானது.
So this idea that we should never stop dreaming, that means we can imagine how great we can be.
கனவு காண்றது நிறுத்துங்கள் அப்படினு அவங்க, கனவு காண்பது நிறுத்தாதீர்கள் அப்படினு அவங்க சொல்றதினுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம வந்து எப்பவுமே நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு சொல்லி தராங்க.
But great or not great, it's all within a dreamlike existence.
நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிறோமா உயர்ந்த நிலையில இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே கனவு வாழ்க்கைக்குள்ளார தான் நடக்குது.
We go from one dream to another.
ஒரு கனவுல இருந்து இன்னொரு கனவுக்கு போறோம்.
Maybe you have the experience within one night you have different dreams.
உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், ஒரே இரவுல கூட நீங்க பல கனவுகளை கண்டிருப்பீர்கள்.
And different nights we have different dreams.
பல்வேறு இரவுகள்ல நம்ம பல்வேறு கனவுகளை காண்கின்றோம்.
We go from one dream to another.
நம்ம ஒரு கனவிலிருந்து மற்றொரு கனவிற்கு மாறி கொண்டிருக்கிறோம்.
Material existence is like that.
பௌதிக வாழ்க்கை அப்படிங்கறது அப்படிப்பட்டதுதான்.
Now I'm dreaming I'm a human, some other time I'm dreaming I'm a crocodile, some other time I'm dreaming I'm a frog in a well, and we go on like this, dream after dream after dream.
ஒரு நேரம் நான் வந்து என்ன மனுஷன் சொல்லி கனவு காண்றேன், ஒரு நேரம் நான் என்ன முதலைன்னு கனவு காண்றேன், ஒரு நேரம் நான் கிடத்துல இருக்கக்கூடிய தவளைன்னு கனவு காண்றேன், இப்படி கனவு மாற்றி கனவு போயிட்டே இருக்கு.
So the real thing is to not never stop dreaming, but just cut out the first word and it becomes stop dreaming.
அதாவது அந்த உண்மையான அறிவுபூர்வமான வாசகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கனவு காண்பதை நிறுத்தாதீர்கள் அப்படிங்கறதுல அதுல வந்து ஆங்கிலத்துல நெவர் ஸ்டாப் ட்ரீமிங் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும்னா, முதல் வார்த்தையை நீங்க அழிச்சிடணும், நெவர் அப்படிங்கிற வார்த்தையை அழிச்சிட்டீங்கன்னா ஸ்டாப் ட்ரீமிங், அதாவது கனவு காண்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிதான், அதுதான் உண்மையான வாசகமாக இருக்க வேண்டும்.
Wake up to the reality of our existence in the service of Krishna.
கிருஷ்ணருடைய தொண்டுல நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த விஷயத்துல நம்ம வந்து விழித்தெழ வேண்டும்.
The daydream is more dangerous than the night dream.
இரவுல நாம காணக்கூடிய கனவை காட்டும் பகல்ல காணக்கூடிய கனவு தான் மிகவும் அபாயகரமானதாக இருக்கு.
We take it very seriously. I am this body.
நம்ம இத ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிறோம், நான் இந்த உடல் தான் அப்படிங்கறத.
And by acting in this waking state, which is actually a dreaming state, we make future dreams.
இந்த விழித்திருக்கும் நிலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு கனவுல செயல்பட்டு இருக்கிறோமே, இந்த கனவுல நம்ம செயல்படுறதின் மூலமா நம்ம இன்னும் வருங்காலத்துல பல்வேறு கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்.
Future dreams means by the desires that we generate and by the activities that we perform, we make future bodies, karmic reactions.
வருங்கால கனவுகள்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய ஆசைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வருங்காலத்தில் நம்ம பல்வேறு உடல்களை பெறுகிறோம், நம்மளுடைய கர்ம வினைகளை பெறுகிறோம்.
In the last few days I've been traveling outside India.
கடந்த சில நாள்களாக நான் வந்து இந்தியாவிற்கு வெளியில பயணம் மேற்கொண்டிருந்தேன்.
So we have to go through all this routine of showing the passport and people asking where are you from.
அங்கே அப்படி போகும்போது நிறைய இடங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் கடவு சீட்டை அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, யார் நீங்கள் அப்படின்லாம் விவரம்லாம் கேட்பாங்க அங்கே.
So I show my passport, British passport.
நான் அவங்கக்கிட்ட என்னுடைய கடவு சீட்டை காமிச்சேன். இது வந்து ஆங்கிலேய கடவு சீட்டு அது.
But by the mercy of Srila Prabhupada, I understand. I have no relationship with some land that is called Britain.
ஆன ஷீலா பிரபுபாருடைய கருணையினால நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா, எனக்கும் இந்த பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டிற்கும் எந்த ஒரு உறவும் இல்லைங்கிறத.
The only relationship is that I have that little book called a passport.
ஒரே ஒரு
which is supposed to identify me as being something to do with that.
ஒரே ஒரு அடையாளம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பாஸ்போர்ட் கடவு சீட்டுன்னு சொல்லி வச்சிருக்க அந்த ஒரு புத்தகம் தான் என்னை வந்து அதோட தொடர்புபடுத்துது. வேற ஒன்றும் தொடர்பு அங்கே கிடையாது.
By the mercy of Srila Prabhupada, I'm able to understand that although this particular present body was born in a land which is designated as Britain, I have nothing to do with the body or with that country or anything in this material world.
ஷீல பிரபுபாதருடைய கருணையினால ஒரு விஷயத்தை நான் என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா, இந்த உடலானது எந்த ஒரு நாட்டிலிருந்து, பிரிட்டன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து இந்த உடல் உருவெடுத்திருந்தாலும், இந்த உடலுக்கோ அந்த நாட்டிற்கோ எனக்கு உண்மையில எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பௌதி உலகத்தில் இருக்கக்கூடிய எதோடையும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறத புரிந்து கொண்டேன். கனவு முடிஞ்சிருச்சு. இப்ப
this whole material existence is Krishna's dream.
Inda motta bhaudhiga vaal ulagame Krishnarude kanavu dhaan.
Mahavishnu is dreaming and the whole material existence comes into being.
Mahavishnu kanavu kandrar motta bhaudhiga padaippum nigalthapadigirathu.
Everything, all the different bodies we get, the different hopes and aspirations and friends and enemies and likes and dislikes, it all happens within the dream of Mahavishnu.
நம்ம எத்தனையோ உடல்களை பெறுகிறோம், எத்தனையோ நண்பர்களை பெறுகிறோம், எதிரிகளை பெறுகிறோம், விருப்பங்களை பெறுகிறோம், வெறுப்புகளை அடைகிறோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவினுடைய அந்த கனவுக்குள்ளார நிகழ்ந்து விடுகிறது.
So it's good to understand that this present existence has no substantial reality.
ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நல்லது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய தற்போதைய வாழ்க்கை நிலைக்கு வாஸ்தவமான தன்மை எதுவும் கிடையாது, உண்மையான நிலை எதுவும் கிடையாது.
We can't say that it has no existence whatsoever.
இது வந்து இதற்கு ஒரு இருப்பு இல்லவே இல்லை, இப்படி ஒரு இருப்பு இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது.
The dream also has there's some kind of existence within a dream.
கனவுல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான வாழ்க்கை, ஒரு வகையான இருப்பு இருக்கிறது.
If there was nothing there whatsoever, we couldn't even refer to it as a dream. There wouldn't be anything to refer to.
அப்படி அந்த கனவுல எதுவுமே இல்லை அப்படின்னா, நம்ம கனவுன்னு சொல்றதுக்கு கூட எதுவுமே அர்த்தமே இல்லையே. எதுவுமே இல்லாத நம்ம ஏன் கனவு அப்படின்னு சொல்லி சொல்றோம்?
Something is there, but it is of no factual relationship to what we perceive to be the reality of our waking life.
நம்மளுடைய விழித்திருக்கும் நிலையில நம்ம உண்மையான நிலைன்னு எதை நினைக்கின்றோமோ அந்த நிலையோடு உண்மையான சம்பந்தம் ஏதும் இல்லாத ஒரு நிலையை நம்ம வந்து கனவு நிலைன்னு சொல்றோம்.
We may have a very vivid dream, but then when we wake up, we think, oh, that was just a dream. I have to get on with my real life.
நம்ம ரொம்ப ஒரு மோசமான கனவு ஏதாவது காணலாம். அந்த கனவு கண்டறி நம்ம விழித்தெழுவோம். எழுந்ததுக்கப்புறம் ஆகும், ஐயோ அது வெறும் கனவு தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளுடைய சராசரி வாழ்க்கையோடு நம்ம போகலாம்னு சொல்லி போயின்னு இருப்போம்.
But sometimes, even within a dream, we can get some realistic idea.
சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கனவுல கூட நமக்கு ஒரு உண்மையான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு தோன்றலாம்.
We can get some instruction from our guru. That's possible, for instance, in a dream.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குருவிடமிருந்து நம்ம கனவுல கூட சில உபதேசங்களை பெறலாம், பெற நேரிடலாம்.
So similarly, even within this dreamlike existence, which we call real life or waking life, we can get instruction from beyond the world of dreams.
அதே மாதிரி நம்ம இப்போ விழித்திருக்கும் நிலை நினச்சிக்கிட்டு ஒரு கனவு கண்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கைக்குள்ளார கூட இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட, இந்த கனவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மையான நிலையிலிருந்து வரக்கூடிய உண்மையான உபதேசத்தை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
And taking that instruction, we can start to wake up.
அந்த உபதேசத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளும் போது அப்போ நம்ம எழுந்திருக்க ஆரம்பிக்க முடியும், விழித்தெழ முடியும்.
Here's another injunction from a billboard, an advertisement.
இங்கே இன்னொரு வாசகம் நான் பார்த்தேன், இது வந்து ஒரு விளம்பர பலகையில் பார்த்தது.
Which I saw just a few days ago while driving from Srirangam to Chennai.
இது நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்னைக்கு காரில் வரும்போது நான் பார்த்தது.
Advertisement for some jewelry company.
அது ஒரு நகைக்கடை விளம்பரம் அது.
And jewelry companies always advertise their goods by showing beautiful women wearing jewelry.
நகைக்கடைக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெண் வந்து நகையை அழிஞ்சிருக்கக்கூடியதை காட்டி தான் அதை விளம்பரமே பண்ணுவாங்க.
They never show ugly women wearing jewelry.
அவங்க வந்து அசிங்கமாக இருக்கக்கூடிய பெண் வந்து நகை போட்டிருக்கிற மாதிரி விளம்பரம் காட்டவே மாட்டாங்க.
And the motto or the blurb in the advertisement was straight out of a fairy tale.
அதில் வந்து என்ன அவங்க வாசகம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கட்டுக்கதையிலிருந்து நேராக இறங்கின ஒரு, அதாவது ஒரு கற்பனை காவியம் ஏதோ ஒரு ஒன்று இருக்கு.
Modern Indian children, they learn at school about Cinderella, right? I don't think in England they do anymore, but probably here they do. They don't learn about Rama and Lakshman and Sita, they learn about Cinderella.
Cinderella.
You don't know how to Cinderella?
I don't.
90% of your life is okay, so this is a fairy tale. Cinderella, it's a poor girl. She's very poor, she's working as a servant in a household, and some prince falls in love with her and she becomes a princess. That's the story in short.
சில நேரத்தில் இந்த கற்பனை கதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். அந்த ஒரு இந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்கிறது பதிலாக இந்த மாதிரி கற்பனை கதைகளை தான் வந்து மக்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய கற்பனை கதைகளில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பெண் இருப்பா, ஒரு ஏழை பெண் இருப்பா, அந்த ஏழை பெண் வந்து ஏதோ ஒரு 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 இளவரசரை வந்து மணந்துக்கிட்டு அவள் வந்து ஒரு இளவரசி ஆகிற மாதிரி ஒரு சில கதைகள்லாம் அந்த மாதிரி புனையப்பட்ட கதைகள், நம்ம புனையப்பட்ட கதைகள்னு சொல்லலாம். அந்த மாதிரி கதைகள் வரலாம்.
Born into some insignificant circumstances and they're dreaming that I'll become married, some rich prince will marry me and I'll become famous and rich and everything will be nice.
அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நானும் வந்து ரொம்ப துரதிருஷ்டமான சூழ்நிலையில் நான் பிறந்திருந்தா கூட எனக்கு வந்து என்னை வந்து யாராவது ஒரு பணக்கார இளவரசன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான், நானும் வந்து ஒரு பணக்காரனாக ஒரு இளவரசியாக ஆகுவேன் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. தாமோதர் கௌரங்கர் அங்கே இருக்கிறதுன்னு
கேட்குறாரு.
அவர் வந்து தொலைக்காட்சி நாடக தொழிலில் இருக்கிறார்.
So it must be going on. How these kind of stories where someone suddenly they are boosted from an insignificant state into a prominent state.
அந்த மாதிரியான கதைகள்லாம் அதில் நிறைய போயின்னு இருக்கும். ஒரு அற்பமான சூழ்நிலையிலேருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபராக உயர்த்தப்பட்டு வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மக்கள் நினைக்கிறாங்க நம்மளும் அது மாதிரி பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லி கனவு கண்டுட்டே இருக்காங்க.
One thing we can understand from this is that this idea that you make yourself better, dream of a better existence.
ஒரு விஷயம் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், அதாவது இவங்க மக்கள்லாம் சொல்றாங்க நீங்க வந்து இன்னும் நல்ல நிலையில இருப்பீங்கிறத வச்சு அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டே இருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம், மக்கள் வந்து தங்களுடைய தற்போதைய சூழ்நிலையில திருப்தியா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த விளம்பரம் அவங்களுக்கு பொருத்தமானதாகவே இருக்காதே.
The idea that you go to this shop and purchase some jewelry and then magic, like some fairy tale, Kalpanik Kavya, all of a sudden everything becomes wonderful.
In the விளம்பர பலகையில் இருக்கிறது பிரகாரம் என்னென்னா, யாராவது போய் அந்த கடைக்கு போய் நகையை வாங்குறாங்க, நகையை வாங்கினதையும் ஏதோ கற்பனை காவியத்தில் வர்ற மாதிரி திடீர்னு ஏதோ பெருசாக எல்லாம் அற்புதமாக மாறி போயிடும்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க.
But there are also stories of people who are very rich and powerful and famous, how they become dissatisfied with that and they just want to live a simple life.
அதே நேரத்தில் இந்த பக்கமும் இன்னொரு கதைகள் இருக்கு. யார் ஒருத்தவங்க ரொம்ப பணக்காரங்களாக பிரபலமானவர்களாக பெரிய ஆளுங்களாக இருந்தவங்க கூட அந்த நிலையில் வந்து அதிருப்தி அடைஞ்சு அதை கைவிட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப எளிமையாக வந்து வாழ்ந்த கதைகளும் நிறைய இருக்கு.
Srila Prabhupada sometimes told an anecdote about Chittaranjan Das.
ஷீல பிரபுபாதர் சில நேரங்களில் சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவரோட நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்.
Did you hear of Chittaranjan Das? Do they teach you about him in school? He was a prominent figure in Congress during the time of the independent struggle.
Chittaranjan Das undu ungalku solli kuduthirupaanga palli kudathla so theriyalana avaru undu India sudhandra porata kaalathla Congress la irundha oru mukkiyamaana nabargalla oruthar.
He didn't make it to the school textbooks.
அவர் பள்ளிக்கூட புஸ்பாட புஸ்தகத்துக்கு வரல. அவ்வளவு பிரபலமானவர் ஆகல.
Not that much prabalamana. Little bit. There is a whole town named after him in West Bengal, Chittaranjan.
மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா
இண்டஸ்ட்ரியல் லைக் BHL
மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை நகரத்தை வந்து அவருடைய பெயர்லேயே வச்சாங்க, சித்தரஞ்சன் சொல்லி.
So anyway, he was a very, very successful lawyer, earning huge amounts of money.
அவர் ரொம்ப வெற்றிகரமான ஒரு வழக்கறிஞர், நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்.
Famous person.
பிரபலமான நபர் அவர்.
And one time he was sitting on the veranda outside his house looking very glum.
ஒரு நாள் அவர் அவருடைய பெரிய வீட்டில் ரொம்ப வெளியில் உட்கார்ந்துட்டு ரொம்ப சோகத்தோடு உட்கார்ந்திருந்தார்.
And his wife, seeing that, she said to him, "What's wrong? You have everything in life. You're successful, you're famous, you're rich, you're powerful. What do you want?"
அவங்களுடைய மனைவி அவங்க கிட்ட இருந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி சுகமாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இப்படி சுகமாக இருக்கு, என்ன வேணும் உங்களுக்குன்னு
கேட்குறாங்க. At that time, in front of the house, a bowl went past. I'll explain what a bowl is.
அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பவுல் ஒருத்தர் வந்து போகிறார். பவுல்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ
Bowl is a kind of wandering mendicant, something in between a fakir and a Vaishnav, something.
Bowl அப்படிங்கிறது ஒரு நாடோடி மாதிரி அங்கங்க போய் போகக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க வந்து வைஷ்ணவர்களும் கிடையாது, அது ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒருத்தவங்க. ஃபக்கீர் அப்படிங்க சொல் ஃபக்கீருக்கும் இதுக்கும் நடுவில் வைஷ்ணவருக்கும்
நடுவில் singing in their own idiosyncratic style.
அவங்க வந்து நாடோடிகளாக ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்குன்னு எதுவும் பணம்லாம் வச்சுக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அவங்களுக்குன்னு சில பாடல்கள் இருக்கும், அந்த பாடல்கள் அவங்க பாடிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போவாங்க அவங்க.
So Chittaranjan Das, when his wife asked him, what do you want? He said, I want to be like that.
சித்தரஞ்சன் தாஸ் கிட்ட அவங்க மனைவி நீங்க என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்றார், நான் அவ மாதிரி இருக்கணும், அந்த நாடோடி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றார்.
There's a bowl he seeing that all of life is like a dream and he became a bowl.
அவருடைய வாழ்க்கை முழுக்க வந்து ஒரு கனவு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு அவர் வந்து ஒரு பவுல் ஆயிட்டார்.
He has some kind of quasi spiritual dream.
அவருக்கு ஏதோ ஒரு வகையான ஆன்மீக கனவு நிலையில் அவர் இருக்கிறார்.
And Chittaranjan Das, who has everything in the world, which other people are dreaming of, he's dreaming of, oh, I could leave all my anxieties and be like that.
மக்கள் எல்லாரும் சித்தரஞ்சன் தாஸ் கிட்ட அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கனவு காணுன்னு இருக்கிறப்ப அவர் என்ன நினைச்சார்னா, இந்த பவுல் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மாறிக்கிட்டார்.
So this is the dream. Never stop dreaming. It's an admission that our present situation is not desirable.
அதனால கனவு காண்றது நிறுத்தாதீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய தற்போதைய நிலை வந்து விரும்பத்தக்கதாக இல்லவே
இல்லைங்கிறதுதான்.
ஆனா இதுல நமக்கு என்ன ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நீங்க இதை வந்து சிறப்பா மாத்திரலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, துராஷயா,
துராஷ. Or Durashaya can be also the repository of a bad repository. So Natividu Swartagatim Nivishnam Durashaya Ye Bahirata Maninas. Not knowing that the real goal is Vishnu, we take shelter of wrong hopes, bad ideas.
வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் விஷ்ணு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் நம்ம தவறான கருத்துக்கள், தவறான நம்பிக்கை மேல நம்மளுடைய எண்ண மொத்தத்தையும் செலுத்துகிறோம்.
Taking the dream to be reality.
கனவை உண்மை என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோம்.
So that is a dream to think that we will be happy in material life.
பௌதி உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நினைக்கிறது வந்து ஒரு கனவு நிலை.
Can we imagine? All right, okay. Let's imagine in a dream we see a beautiful woman and we fall in love with her.
ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, கனவுல ஒரு அழகான பெண்மணியை பார்க்கிறோம், அந்த பெண் மேல காதல் வயப்படுகிறோம்.
Then we wake up.
அப்புறம் எந்திரச்சறோம்.
And we say, oh, I've got to find that beautiful woman.
உடனே நம்ம நினைக்கிறோம், ஐயோ அந்த அழகான பெண்ணை நான் வந்து கண்டுபிடிக்கணுமே.
We go mad to find that beautiful woman.
அந்த அழகிய பெண்ணை தேடி கண்டுபிடிக்கிற பைத்திய மாதிரி.
There's no factual existence, it's just in a dream.
ஆனா அது உண்மை எந்த ஒரு இருப்பும் கிடையாது, ஏனா அது வெறும் கனவு தான்.
To follow our dream or chase our dream, it's not a good idea at all.
அதனால நம்மளுடைய கனவை பின்பற்றுதல் அல்லது கனவை தேடி பின்னாடி போறது அப்படிங்கிறது நல்ல எண்ணமே கிடையாது.
The Bhagavatam teaches us from the beginning satyam param dhimahi, to find out what is the actual reality and meditate on that.
பாகவதம் நமக்கு ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லி தருகிறது அப்படின்னா, சத்தியம் பரம் தீமகி, உண்மையான உண்மை என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதன் மீது தியானிக்க வேண்டும்.
Stop all this imagination.
இந்த கற்பனை எல்லாவற்றையும் நிறுத்தி விடுங்கள்.
Stop living in a fairyland.
கற்பனை உலகத்துல வாழ்றதை நிறுத்தி கொள்ளுங்கள்.
Wake up to the reality that we are servants of Krishna.
நம்ம அனைவரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள் அப்படிங்கிற உண்மையான நிலைக்கு உண்மையான நிலையை விழித்தெழுங்கள்.
Durasha means we're taking that which is undesirable to be desirable.
Durasaya adhaadu edhu virumbathagadho adai naam virumbathakkadhaga ettukondirukkom.
Here's another t-shirt motif which I saw just yesterday.
Innoru vasagam naan solren t-shirt la adu nethu dhaan naan paathen.
At a program with devotees.
அது பக்தர்களோடு நிகழ்ந்த நிகழ்ச்சியில் அவர் பக்தர்களோடு இந்த சத்சங்கத்தில் அந்த அந்த பட அதை
பார்த்தேன்.
அதில் வந்து ஒரு 12 வயசு பையன், நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி நீ இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதியிருந்தது அவனுடைய டிஷர்ட்டில். நம்மளுடைய தத்துவம் அது கிடையாது.
Our philosophy is that we should be what Krishna wants us to be.
நம்மளுடைய தத்துவம் என்னன்னா கிருஷ்ணர் நம்மள எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி இருக்கணும் நம்ம.
And if we do that, then we will be satisfied.
அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதாவது கிருஷ்ணர் விரும்புற மாதிரி நம்ம இருந்தோம்னா அப்ப நம்ம திருப்தியோட இருப்போம்.
Be what you want, it's another way of saying never stop dreaming or try to fulfill your dreams, follow your dream.
நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருன்னு சொல்லி சொல்றதும் கூட, கனவு காண்றது நிறுத்தாதீங்க, உங்க கனவை தேடி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாம் ஒரே விஷயம்தான்.
We have an idea that let me be what I want to be.
நமக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, என்ன இருக்குன்னா, நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ
அப்படி வாழணும்.
நம்மளுடைய நிலைமையை வந்து முன்னேற்றிக் கொள்வதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும்.
Like C.R. Das, Chittaranjan Das, he must have struggled hard to become the most prominent lawyer in Calcutta at the time.
அந்த சித்தரஞ்சன் தாஸ் மாதிரி அவர் வந்து கல்கத்தால அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார்.
He had an idea, I want to be a great lawyer, and he became it with much struggle and effort.
அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நான் வந்து மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அவர் அடையவும், அந்த இலக்கை அவர் அடைஞ்சவும் செஞ்சார், ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய முயற்சிகளுக்கு
பின்னாடி.
ஆனா அவர் அதனால திருப்தி அடையவே இல்லை.
Yesterday I gave a talk on Bhagavatam from the first canto.
நேற்று நான் பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலிருந்து சொற்பொழிவாற்றினேன்.
சூத உவாச்ச முனயா சாது பிருஷ்டோஹம் பவத்ய லோக மங்களம் யத் கிருத கிருஷ்ண சம்ப்ரஷ்ன யேனாத்ம சுப்ரசித்தி. சூத கோஸ்வாமி கங்க்ராச்சுலேட்டட் தி ரிஷிஸ் பிகினிங் வித் சௌனக.
சூத கோஸ்வாமி சௌனகர் தலைமையிலான ரிஷிகளுக்கு வந்து அவங்கள வாழ்த்து தெரிவிக்கிறார் அவங்க கிட்ட.
He said, you are asking very good questions, thank you very much.
நீங்க ரொம்ப நல்ல வினாக்களை எழுப்புகிறீர்கள், நன்று, நல்லது.
Which are questions of this sort that give rise to discussion, which is actually for the benefit of the world, லோகமங்களம்.
இந்த மாதிரி வினாக்களை எழுப்பி அதனால வரக்கூடிய விவாதமானது மக்கள் எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார்.
Such discussions are in relationship with Krishna.
அந்த விவாதங்களானது கிருஷ்ணருடைய தொடர்பில் இருக்கக்கூடியவை.
And therefore, yenatma supersedity. Therefore, they can give full satisfaction to the self.
அதனால அது ஆத்மாவிற்கு பூரண திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும்.
So be what you want. Yeah. And then we end up as a cat, a dog, a fish, a rat, a camel, a crocodile, a chimpanzee. That's what we get.
நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறையோ அப்படி இருன்னு சொல்றாங்கன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாயாக, பூனையாக, குரங்காக, பூனை ஏதோ ஒரு விதத்துல, ஒரு சிம்பன்சி, குரங்காக, எப்போதும் எந்த ஒரு, அதுதான் நமக்கு கிடைக்கும்.
Why does a living being get the body of a chimpanzee?
ஏன் ஒரு ஜீவனுக்கு வந்து சிம்பன்சி குரங்கு உடம்பு கிடைக்குது?
Among others.
எத்தனையோ உடம்பு இருக்கு, அந்த உடம்பு ஏன் கிடைக்குது?
கர்மணா தெய்வ நேத்ரேன ஜந்துர் தேஹோ பிரபத்யை. Our the different bodies that we get in material existence are attained according to our desire and our activities under the direction of the Supreme Lord.
நம்ம ஒரு குறிப்பிட்ட உடலை ஏன் பெறுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் மற்றும் ஆசைகளுக்கு ஏற்ப அதன்படி பெறுகிறோம். அதுவும் முழுமுதற் கடவுளுடைய கட்டளையின்படி, அவருடைய கண்காணிப்பின் கீழே நாம் அடைகிறோம் இந்த உடலை.
So before telling someone be what you want, we should tell them first of all you should know what you should want to be.
ஒருத்தவங்க சொல்றாங்க நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருன்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா, நீ எப்படி இருக்கணுங்கிறத நீ முதல்ல சரியா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அப்படி இருக்கிறதுக்கு நீ ஆசைப்படுன்னு சொல்லலாம்.
Modern civilization is a very elaborate and effective system for brainwashing people into making them think that they should want to be something which is actually of no benefit to them whatsoever.
நவீன நாகரிகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. எதுல அப்படினா, எது ஒருத்தனுக்கு தேவை இல்லையோ அந்த தேவை, எது ஒருத்தனை நல்லபடியா வச்சுக்காதோ அந்த நிலையானது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவனை நினைக்க வைக்குது, அப்படின்னு அவனை நம்ப வைக்குது. முழுமையாக
ஸ்டடி வர்க் ஹார்ட் அண்ட் தென் யூ கேன் பிகம் an air hostess
படி கஷ்டப்பட்டு வேலை செய்ய அதுக்கு அப்புறம் நீ ஒரு விமான பணிப்பெண்ணாக ஆயிடலாம்
isn't that wonderful
அது அவ்வளவு அற்புதமானதா
instead of being some insignificant waitress in a cafe you can become an air hostess
ஒரு கடையில் வந்து சும்மா காத்து ஒரு 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 சாதாரண கடையில் நீ ஒரு பணிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு பதில் நீ வந்து விமானத்தில் பணிப்பெண்ணாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவாங்க
யூ கேன் ட்ராவல் டு கண்ட்ரீஸ் த்ரூ தி வேர்ல்ட்
உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நீ பயணம் பண்ணலாம் ஓ எவ்வளோ அற்புதமானது
ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் திஸ் பி வாட் யூ வாண்ட் ஆஸ் ஐ வாஸ் ஃப்ளைங் திஸ் மார்னிங்
நீ நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இரு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வாசகத்தை பற்றி இன்னைக்கு காலையில் நான் வந்து விமானத்தில் பயணத்தில் வர்றப்ப அதை பற்றி
யோசித்தேன் அந்த
விமானத்தினுடைய பின்னணியில் வந்து அந்த விமான பணிப்பெண்கள் இருக்கிறவங்கள பார்த்துட்டு எனக்கு அந்த யோசனை வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நடுவில் யாருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் யாருக்கும் அந்த எந்த வேலையும் இல்லை யாருக்கும் எதுவும் பரிமாறத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருப்பாங்க அந்த நேரத்தை நான் அவங்களுக்கு
கவனித்தேன்
அப்போ அந்த பெண் வந்து கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு
I wasn't sure whether she was tired or if her nerves were frazzled or both.
எனக்கு தெரியல ஏன் அவங்க உட்காந்து அப்படி உட்காந்துருந்தாங்கன்னு ஒருவேளை ரொம்ப களைப்பினால் உட்காந்துருந்தாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதோ நரம்பு ஏதாவது பிடிச்சிக்கிச்சா இல்லை ரெண்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா இருக்குதா தெரியல எனக்கு
And then I thought of this t-shirt as be what you want
appa enakku andha t-shirt nyabagathu vandathu nee enna va irukanum nenikire appadi iru nu solli andha t-shirt irundhathu adu nyabagathu vandathu
and I can imagine when she got this job she must have thought oh how wonderful
enakku
I got a job as an air hostess
எனக்கு நல்லா சொல்ல முடியும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வேலை கிடைச்சிடும் ஓஹோ எனக்கு விமான பணிப்பெண்ணா வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம்
நான்
என்ன கனவு கண்டனோ அந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஆனா இப்ப தலையில கையை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு
இருக்கான்
நான் இதை வந்து ஒரு வேடிக்கையா ஒரு கேளிக்கையா நான் பார்க்கல அதை பார்க்கறது ரொம்ப வருத்தமான ஒரு காட்சியாக இருந்தது நான் ஏற்கனவே யோசிச்சேன் போய் சொல்லிடலாம் ஏன் இந்த மாதிரி இந்த வேலையை நீங்கள் செய்யணுமான்னு சொல்லி கேட்கணும்னு
நினச்சேன்
இந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு ஏதாவது அவசியம் இருக்கான்னு
கேட்கலாம்
நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது
when I'm wearing civilian dress to speak to some pretty young lady who might take it the other way anyway
na adukapra na nenche illa namma poi ipo pesuradhu vandu nalla irukadhu ena ipo na vandu it's a poduva ipo irukkudiya udaila na illa vera udaila irundha andha maari udaila irundittu endha maari poi sonna na avanga vera maari edha nenchikalam nu solittu na amaidhiya irundhen
but it's a very sad situation that people are misled by the whole civilization into chasing dreams which can never make them happy
இன்னைக்கு சூழ்நிலை வந்து மொத்த நாகரிகமும் ரொம்ப வருந்தத்தக்க சூழ்நிலையை வருந்தத்தக்க நாகரிகமாக இருக்குது ஏன்னா இதில் எல்லாருமே தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதோ அந்த அதை வந்து கனவு மாதிரி அது பின்னாடி அலையறத்துக்கு விடுறாங்க மக்களை
wasting the human form of life
அதன் மூலமாக அவங்களுடைய மனித வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள்
This knowledge of Srimad Bhagavatam is meant to wake us up to our reality.
பாகவதினுடைய இந்த அறிவானது நம்மளை உண்மையான தளத்திற்கு எழுப்புவதற்கு உரித்தானது.
Stop dreaming, wake up.
கனவு காண்பதை நிறுத்திவிட்டு எழுங்கள்.
In the stage of devotional service in which most of us, if not all of us here are at, we're in a state in between sleeping and being fully awake.
இந்த பக்தி தொண்டில் நம்ம இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே நம்ம உறங்கி கொண்டிருக்க கனவு காணக்கூடிய நிலையிலிருந்து விழித்திருக்கும் நிலைக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறோம் நம்ம
We've all had the experience sometimes we wake up and we're not fully back into the waking existence we're still somewhat in the dream
சில நேரத்தில் நமக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் நம்ம தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிருப்போம் எந்திரிச்சும் கூட முழுசாக நம்ம வந்து விழித்தெழவில்லை நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கனவு நிலையிலேயே அப்படியே மந்தமாகவே நிற்கிறோம்
The dream was so vivid and we just woke up from it and we're still identifying with the dream and then gradually saying, oh yeah, okay, yeah, all right, yeah, and then forget the dream and get on with quote unquote real life.
நம்ம வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் நினைக்கிறோம், இது அந்த கனவோடு ரொம்ப ஒருங்கி ஒன்று இணைஞ்சு மூழ்கிடுறோம் அந்த கனவில். அதனால் எந்திரிக்கும் போது அந்த கனவும் நினைவும் ரெண்டும் சேர்ந்து இங்கேயும் அங்கேயும் அப்படியே இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சா இல்லை இல்லை இது கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை உண்மையான வாழ்க்கைன்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளார போய்க்கிறோம். ஆனால் உண்மையான உண்மை வாழ்க்கை என்னன்னா கிருஷ்ண உணர்வு
தான்.
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது தான் நம்மளை எழ செய்யக்கூடிய
வழிமுறை.
எவ்வளவு காலம் நீங்க மாயை அப்படிங்கிற பிசாசினுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள்?
Jeev Jago, Jeev Jago, Gaurachandra Bali, Gaurachandra, Chaitanya Mahaprabhu says, wake up, Jeeva. Jeeva means living, we're supposed to be alive.
ஜீவன்களே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபுரு சொல்றார். ஜீவன் அப்படின்னாலே வந்து உயிர் உடையது, உயிரோட்டம் உடையது, அது தூங்கிட்டு இருக்க கூடாது.
Mental disease caused by bad dreams. The whole material existence is a bad dream and that medicine is the Hare Krishna mantra.
இந்த மொத்த பௌதிக உலகமே ஒரு தவறான ஒரு கெட்ட கனவு மாதிரி, இந்த மொத்த கெட்ட கனவுலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு நான் உங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபுரு சொல்கிறார். அது என்ன மருந்துன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறது.
We should, by hearing Bhagavatam, we should learn to identify with reality and not with the dream.
பாகவதத்தை கேட்பதன் மூலமா நம்ம நம்மளை அந்த உண்மையான நிலையோடு அடையாளப்படுத்திக் கொள்ள பார்க்க வேண்டும், கனவு நிலையோடு அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது.
Otherwise there's a danger of lapsing again into a dreamlike state.
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே மறுபடியும் அந்த கனவு போன்ற வாழ்க்கைக்குள்ளாரியே இருந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அபாயம் இருக்கு.
We should learn not to identify with all the things that we take to be reality but which are actually of no substantial existence.
நம்ம எது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்கு உண்மையான வாழ்க்கையில அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு இருப்பும் கிடையாது. ஆனா அதை நம்ம உண்மைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், இதனால எந்த பலனும் இல்லைங்கிறத உணர வேண்டும்.
It's very good to know I have no actual connection with this body.
எனக்கும் இந்த உடம்புக்கும் உண்மையில எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத, எந்த தொடர்பும் இல்லைங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும்.
This body has no real existence.
இந்த உடம்புக்கு உண்மையான இருப்புங்கிறது கிடையாது.
Like a dream, it comes into being and after a short time ceases to exist.
ஒரு கனவை போல இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றுகிறது, ஒரு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் கழித்து இது அழிந்து விடுகிறது.
Like a dream, it has no significance.
கனவு நீங்க பார்க்கலாம், அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது.
My real existence is with Krishna.
என்னுடைய உண்மையான இருப்புங்கிறது கிருஷ்ணரோடு இருக்கக்கூடியது.
It's important that we regularly hear Bhagavatam to link with the reality who is Krishna.
கிருஷ்ணர் அப்படிங்கிற உண்மையோடு நம்மை நாம் தொடர்புபடுத்திக் கொள்வதற்காக நாம் பாகவதத்தை தொடர்ந்து கேட்க வேண்டியது அவசியமாகிறது.
What is the ultimate truth?
இறுதி உண்மை என்ன?
There is a tamal tree with a golden vine encircling it. This is the ultimate truth.
இருக்கறதுலே இறுதி உண்மை என்ன அப்படின்னா, ஒரு தமாள மரம் இருக்கிறது, அதை சுற்றி ஒரு அதை சுற்றி ஒரு தங்க கொடி சுத்தின் இருக்க, அந்த தமாள மரத்தை சுத்தி தங்க கொடி இருக்கு. இதுதான் இறுதி உண்மை. அந்த தமாள மரம் கருப்பாக இருக்கக்கூடியது, அது கிருஷ்ணரை சுட்டி காட்டுகிறது.
And the golden vine encircling Krishna is, any guesses, anyone know? Sri Radha.
அந்த தங்க கொடி அந்த மரத்தை சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தங்க கொடியை என்னன்னு யாரால யூகிக்க முடியும்? ராதா.
That is the ultimate reality. That is the reality we have to wake up from the dream of thinking I am the enjoyer.
அதுதான் இறுதியான உண்மை நிலை. நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இந்த கனவு நிலை, இதுல இருந்து விழித்தெழுந்து நாம் அடைய வேண்டிய நிலை அதுதான்.
The acharyas, they live in the world beyond dreams. They live in reality.
ஆச்சாரியர்கள் கனவிற்கு அப்பாற்பட்ட உண்மையான நிலையில வாழ்ந்தார்கள்.
Conventionally we say Prabhupada was born in Calcutta in 1896.
வழக்கத்துக்காக நம்ம சொல்லுவோம் பிரபுபாதர் கல்கத்தால 1896ல பிறந்தார்னு.
He was a businessman.
அவர் ஒரு வியாபாரியா இருந்தார்.
That's not his real existence.
ஆனா அது அவருடைய உண்மையான இருப்பு கிடையாது.
His real existence is in the spiritual world.
அவருடைய உண்மையான இருப்பு ஆன்மீக உலகத்தில் இருக்கிறது.
He doesn't live in this dream.
அவர் இந்த கனவுகள்ல வாழவே கிடையாது.
He comes to wake us up from this dream.
நம்மளை இந்த கனவுல இருந்து எழுப்புவதற்காக அவர் வருகிறார்.
ஸ்ரீமத் பாகவதம் is to awaken us from this dream.
இந்த கனவுல இருந்து நம்மளை எழுப்புவதற்காக தான் இந்த பாகவதம் இருக்கிறது.
Never stop dreaming.
கனவு காண்றது நிறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. சிரிக்க சிரிப்பு தான் வருது.
Propaganda is just the opposite. Stop dreaming altogether. Wake up to the reality.
நம்மளுடைய பிரச்சாரம் முற்றிலும் எதிர்ப்பதமாக இருக்கிறது. கனவு காண்றது நிறுத்துங்க, உண்மையான நிலைக்கு வாருங்கள்.
Materialistic people, it's money. What are they talking about? The highest reality is Krishna embraced by Radha. You can see there's a
மக்கள் நினைக்கலாம்
window to the spiritual world, the picture of Radha and Krishna.
மக்கள் நினைக்கலாம் என்னது இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க, இருக்கிற இறுதி உண்மை வந்து ராதை கிருஷ்ணரை அரவணைத்திருப்பது தான் இறுதி உண்மைன்னு சொல்றாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவங்களுக்கு புரியாது. இங்க பாருங்க, இந்த படத்துல இருக்கு ராதையும் கிருஷ்ணனும் இருக்கிறார்கள். இந்த படங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கான ஒரு ஜன்னல்களாக
இருக்கின்றன.
அவங்க தூக்கத்துல ரொம்ப ஆழ்ந்திருக்கிறதுனால விழித்திருக்கக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தொடர்புடையதாக அவங்களுக்கு தோன்றதே இல்லை.
So we have to go on regularly chanting Hare Krishna and hearing the messages of Bhagavatam.
அதனால நம்ம தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி பாகவதத்தினுடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும்.
Otherwise there is the danger of relapsing into the coma like state or dream like state of imagining that we belong to this material world.
அப்படி இல்லனா நம்ம இந்த பௌதிக உலகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கற ஒரு மரதி அடைந்த நிலை, கோமா போன்ற நிலைக்குள்ளார மறுபடி நம்ம போயிரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
It's very important that we always associate with Shukdev Goswami, Vyasadev.
நம்ம சுகதேவ கோஸ்வாமி வியாசதேவர் இவர்களோடு சங்கம் வைத்துக் கொள்றதுங்கிறது அவசியமாகிறது.
நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயதி. His great personalities. Narayan, the Supreme Lord.
இந்த உயர்ந்த நபர்கள் இவர்களெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நாராயணர் முழுமுதற் கடவுள். அவர்
நாராயண ரிஷி.
நர நாராயண ரிஷி.
சரஸ்வதி, who enlightens the intelligence,
buddhi, nammaludaya arivai vandu arivirku oli kodukkakudiya saraswatiye nam nenikkindrom.
Vyasadevarum
nenikkindrom.
Who else?
Vera yara nenikkindrom anga?
Swayambhu, Narada, Shambhu, Kumara, Kapila, Prahlada, Janaka, Bhishma, Balaya, Vyasakya, Vyasa, all these great personalities
in the
come to awaken us from the dream.
இந்த மிகச்சிறந்த நபர்கள் அவர்கள் எல்லாரையும் நம்ம நினைக்கின்றோம். சுயம்பு, நாரத, சம்பு, அவங்கள வரக்கூடிய அந்த 12 மகாஜனங்கள் எல்லாரையும் நம்ம நினைக்கின்றோம். அவர்கள் எல்லாரும் நம்மளை இந்த கனவுல இருந்து எழ செய்யறதுக்காக வந்திருக்கிறார்கள்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
Any question please?
ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
Actually, Nimai was coming and eating, which was a factual fact, but Sachidevi was thinking that it was like a dream. Could you highlight on those spiritual aspect, Maharaj?
அவர் கேட்குறார், மகாபிரபு சன்னியாசம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சச்சிதேவி வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறப்ப அங்கே கிருஷ்ணர் வந்து மகாபிரபு அதை வந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் அது மாதிரி கனவு கண்டனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு கனவாக தெரிகிறது. அது பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்க முடியுமான்னு
கேட்குறார். But she thought it was like a dream. Now we have to psychologically analyze the topmost devotees.
இங்க நாம வந்து மிகப்பெரிய பக்தர்களை மனோவியல் ரீதியாக அலசி ஆராய போறோமா?
The topmost devotees, their dream is reality.
அந்த மிகப்பெரிய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கனவும் உண்மையான
நிலைதான்.
அவர்கள் நம்மை போன்று அறியாமையில் இருக்கிறவங்க கிடையாது. நீங்க என்கிட்ட அதனுடைய ஆன்மீக தன்மையை பற்றி பேசுங்கள்னு சொல்லி கேட்டீங்க. அதுல எந்த ஒரு பௌதிக என்ன பௌதிக நிலையும் கிடையாது. அதுல
it's all ananda chinmaya rasa, it's all completely on the spiritual platform.
இது எல்லாமே ஆனந்த சின்மய ரச ஆன்மீக தளத்திலிருந்து செய்யப்படக்கூடியது.
Any other question?
வேற ஏதாவது கேள்விகள்?
In this material world, there seem to be unlimited jivas. That's what you said.
In the Baudhi Ulavatla, ennatra jivangal irukkirathu maari therigirathu.
Actually, there are, practically, Eta Brahmanda Pari Ananta Jivagam. That's the statement of Chaitanya Charitamrita. This material world, or this, not the whole material world, even just one Brahmanda, one universe, there are ananta, unlimited numbers of jivas.
உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மொத்த பௌதிக உலகம்னு கூட கிடையாது. இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளார நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இதிலேயே எண்ணற்ற ஜீவன்கள் இருக்கிறார்கள் மகாபிரபு சொல்லியிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் இந்த கனவுல தான் இருக்கிறாங்களா? கேள்வி
என்ன?
யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இப்படி உழுந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, எல்லாரும் இவ்வளோ பேர் உழுந்துருக்கிறாங்களே அப்படின்னு அவர் கேட்குறார்.
Well, let's get back to the verse that we read in the beginning, this verse.
நம்ம இந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த படித்த அந்த ஸ்லோகத்திற்கு நம்ம போவோம்.
ஆத்ம மாயம் ரிதே ராஜன் பரஸ்யானு பரஸ்யானு பவாத்மனஹ ந கடேதார்த்த சம்பந்த ஸ்வப்ன த்ரஷ்டுர் இவாஞ்சசா. O king, unless one is influenced by the energy of the Supreme Personality of Godhead, there is no meaning to the relationship of the pure soul in pure consciousness with the material body. That relationship is just like a dreamer's seeing his own body working.
Arase, oruvan Paramapurusha Bhagavanin Saktiyinal Mayakkappadavillayenil, anda thooya aatma jada udaludan kondulla uravirku uravil endha arthamum illai. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். நீங்க நினைக்கிறீங்க அது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு என்ன சாத்தியமா இருக்கலாம், நிறைய பேருக்கு எப்படிங்க சாத்தியம்னு கேக்குறீங்க?
This is called frog in the well philosophy.
இது வந்து கிணற்று தவளை கொள்கைன்னு சொல்லலாம்.
Because we, being frogs in the well, can't imagine it. We think it cannot exist.
நம்ம கிணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தவளை நமக்கு வந்து இது சாத்தியம் இல்லைன்னு தோன்றதுனால நம்ம இது உண்மையாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம்.
We're trying to judge everything from our level of experience and intelligence.
நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய நிலையிலிருந்து புத்தியை நம்மளுடைய புத்தியை வச்சு அந்த நிலையிலிருந்தே யூகிக்க பார்க்குறோம்.
We have no conception of Krishna's level of experience and intelligence.
நமக்கு கிருஷ்ணருடைய நிலை அவருடைய அனுபவம் அவருடைய புத்தியை பற்றி நமக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை.
If an ant is crawling here, the ant has no ability to understand that we're in a house, what a house is, what humans are, how human society is conducted. The ant is so constricted in his experience and intelligence.
இங்க ஒரு எறும்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்புக்கு வந்து இது ஒரு வீட்டில் இருக்கிறோம், இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள், வீடுனா என்ன, மனிதர்கள்னா என்ன, அவர்களுடைய செயல்கள் என்ன, அதை பற்றி அதனுடைய உணர்வுலேயே அது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சொந்த வாழ்க்கை மட்டும்தான் அது யோசிக்குது, அது மட்டும்தான் அதுக்கு தெரியும்.
It's a great mistake to try to judge everything according to our own extremely limited level.
அதனால நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட நிலையை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் யூகிக்கிறது, அதுக்கு யூகிக்கிறது முயற்சி பண்றதுங்கிறதே ஒரு பெரிய தவறாகத்தான் இருக்கும்.
Therefore we study Bhagavatam.
அதுக்காக தான் நம்ம பாகவதம் படிக்கின்றோம்.
Therefore Vyas gave us Bhagavatam.
அதற்காக தான் வியாசர் நமக்கு பாகவதத்தை கொடுத்திருக்கிறார்.
So that we can begin to understand that which is beyond our normal understanding.
அதன் மூலமா நம்மளுடைய சாதாரண புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி நாம் புரிந்து கொள்றதுக்கு ஆரம்பிக்கலாம்.
Achintya khalu ye bhava natham starkena yojayat prakriti bhyo parangyachta tad achintya se lakshanam. Achintya, this word means that which is not within the scope of our ordinary thinking.
அச்சிந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சராசரி சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம்.
We should not try to judge that which is beyond the scope of our normal level of thinking according to what we understand at our normal constricted level of thinking.
நம்மளுடைய சாதாரண சகஜ நிலையில நம்ம எதை சரி நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த நிலையில வச்சுக்கிட்டே உண்மையான சகஜ நிலையை நம்ம எடை போடவே கூடாது.
Wake up to the reality. Reality is what Krishna has made it.
உண்மையான நிலைக்கு விழித்தெழுங்கள். உண்மையான நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் எதை உருவாக்கி இருக்கிறாரோ அதுதான்.
Hear what Krishna says.
கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க.
Srimad Bhagavatam is Krishna's message to humanity to wake us up from the dream.
மனிதர்களை இந்த கனவிலிருந்து விழித்தர செய்வதற்காக கிருஷ்ணர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஏற்பாடு தான் ஸ்ரீமத் பாகவதம்.
A major part of the dream is thinking that it's reality.
நம்மளுடைய கனவினுடைய முக்கிய பகுதி என்ன அப்படினா அந்த கனவே நம்ம உண்மை நினைச்சிட்டுருக்குமே அதுதான்.
And thinking that we can understand everything simply by the use of our own intelligence.
நம்மளுடைய புத்திய வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் வந்து அந்த கனவினுடைய ஒரு நிலைதான்.
People who sell us dreams are very popular.
நமக்கு யாரெல்லாம் இந்த கனவை விக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க பாருங்களேன்.
The politicians, they all come, we'll do this for you, we'll do that for you, and everyone knows the politicians won't do what they say. Because that's what politicians do. But we like, oh, he's going to, yeah, yeah, very good, very nice. And they sell us dreams. Vote for me and I will make your life wonderful.
அரசியல்வாதிகள் வர்றாங்க, அவங்க நமக்கு கனவு வைக்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதிங்கிறவன் இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்கன்னு. ஏன்னா அதுதான் அரசியல்வாதின்னு தெரியும். இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க அந்த கனவு வைக்கிறப்ப அந்த கனவை வாங்கிக்கிறாங்க. ஆஹா, இவங்க வந்தால் நமக்கு இது நடக்கும் அது நடக்கும்.
Recently after a protracted political battle, Britain withdrew from the European Union and regained its independence.
சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுடைய இறுதியில் பிரிட்டன் ஆனது ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியில் வந்துருச்சு. உடனே எல்லாரும் சொல்லாங்க நமக்கு இப்போ வந்து சுதந்திரம்
கிடைச்சிருச்சுன்னு.
ரொம்ப காலமாக அந்த அது சம்பந்தமாக விவாதம் நடந்துகிட்டே இருந்தது. நம்ம ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்து இருக்கணுமா அதுலேருந்து விலகிடணுமான்னு
சொல்லி. It will be miserable.
அவங்க சேர்ந்திருந்தாலும் சரி அவங்க பிரிஞ்சிட்டாலும் சரி எப்பவுமே துன்பமா தான் இருக்கும்.
Either they are wasting their life in the European Union or they are wasting their life outside the European Union.
ஒன்று அவங்க ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்து வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க, இல்லை ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிஞ்சு வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு
நினைக்கிறாங்க.
நம்ம சாலையெல்லாம் தங்கத்தில் போட்டு தங்கச்சாலையாக மாறிடும்.
Of course that is impossible and even the politicians didn't promise that.
அது வந்து சாத்தியம் இல்ல. உண்மையில சொல்ல போனா அரசியல்வாதிகள் கூட அந்த மாதிரி அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்கிறது கிடையாது.
Even if the streets were paved with gold still people would be miserable.
ஆனா அப்படியே உங்களுடைய சாலை எல்லாம் தங்கம் பதிச்சு வச்சிருந்தா கூட அப்ப கூட மக்கள் துன்பமா தான் இருப்பாங்க.
Selling false dreams.
இந்த பொய்யான கனவுகளை வித்துட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட.
There are people who become very popular and famous by telling by be all that you can. They promote dreams, personality development.
மக்கள் வந்து நீ என்ன எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஊசிப்பி விட்டு அவங்கள வந்து நீ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி அவங்கள வந்து பெருசுபடுத்தி நினைச்சிருக்காங்க.
Bring out the Arjuna in you.
உனக்குள்ளார இருக்கிற அர்ஜுனனை வெளியில கொண்டு வான்னு சொல்லுவாங்க.
This idea that yeah I'm going to tell you how you can make yourself great.
நீ எப்படி உன்னை வந்து பெரிய மனுஷன் ஆக்கிக்கலாம்னு சொல்லி நான் உனக்கு சொல்ல போறேன் பாங்க. இது எல்லாமே அயோக்கியத்தனமான அபத்தமான ஏமாற்றுதல்.
Reality means to tell us that constitutionally we are not great and we'll never be great.
உண்மையான விஷயம் என்னன்னா நம்மளுடைய சொரூப நிலையில நம்ம என்னைக்குமே பெரிய ஆள் கிடையாது, என்னைக்குமே பெரிய ஆள் ஆக முடியாது.
Krishna is great.
கிருஷ்ணர் தான் பெரிய மனிதர்.
Our position is to eternally be his servant.
நம்மளுடைய நிலை
insignificant servant.
நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா நித்தியமாக கிருஷ்ணருடைய அற்பமான சேவகனாக
இருப்பதுதான்.
அப்ப நமக்கு இந்த பெரும் பெரிய நிலை அப்படிங்கறதுல ஒரு தளம் நமக்கு கிட்டும்.
The spark in the fire becomes bright.
நெருப்புல இருக்கக்கூடிய பொறி பிரகாசமானதாக இருக்கும்.
Separated from the fire, it becomes dull.
நெருப்பிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது மந்தமாயிடும்.
So as long as we're separated from Krishna, we remain dull.
நம்ம எவ்வளவு கேவளோ கிருஷ்ணர்ட்ட இருந்து பிரிக்கப்பட்டு இருக்கறோமோ அவ்வளவு கேவளோ நம்ம மந்தமா இருப்போம்.
But when we're in touch directly with Krishna, we become bright.
நம்ம எப்ப கிருஷ்ணரோட நேரடியாக தொடர்பு இருக்கோமோ அப்ப நம்ம பிரகாசமா இருப்போம்.
But at the same time, being in connection with Krishna means we are very small and we have to accept that Krishna is very great. The fire is very great.
Krishna
is very small.
கிருஷ்ணரோட தொடர்புல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பொறியானது ரொம்ப ரொம்ப சின்னது, அந்த நெருப்பு வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்கிறத.
So learn to see the world through Krishna's eyes. That is the message of Bhagavatam.
அதனால உலகத்தை வந்து கிருஷ்ணருடைய கண்களை வைத்து பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பாகவதத்தினுடைய செய்தி.
In one verse in the fourth canto that stated that Krishna consciousness means to see the universe in the way that Krishna sees it.
பாகவதத்தினுடைய நாலாவது சந்தத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ண உணர்வு அப்படின்னா இந்த உலகத்தை கிருஷ்ணர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்ப்பதுன்னு
சொல்லி.
வேற ஏதாவது கேள்விகள்?
The guardian gave the spiritual master giving instruction in dreams translated.
ஆன்மீக குரு கனவுல உபதேசம் கொடுக்கறாரே அத பத்தி என்ன சொல்ல வரீங்க?
Well in your case there's not that much need to hope for that because your spiritual master doesn't need to come in dreams.
உங்களோட கேஸ் உங்களோட விஷயத்துல இத பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ஆன்மீக குரு கனவுல வந்து தான் சொல்லணும்ங்கிறது கிடையாது.
We may give a lot of importance when is my guru going to come in my dream and instruct me.
என்னுடைய குரு கனவுல எப்போ வந்து எனக்கு உபதேசம் கொடுக்க போறாருங்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம்
கொடுத்துருக்கலாம்.
அவர் விழித்து இருக்கும் போது கொடுக்கக்கூடிய உபதேசத்தை பத்தி ஏன் நீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க?
Can you translate that?
அவர் சொல்றார் நம்ம சில நேரத்துல நம்மளுடைய கனவுகள் எல்லாமே கனவு காண்றப்ப நமக்கு நிறைய ஆசைகள் நம்மளுடைய பௌதிக ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் கலந்து அது குருவினுடைய உபதேசமோ நம்ம நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேங்கிற மாதிரி சார். அவர் டிசைர்ஸ் ஆர் மிக்ஸ்ட் வித் மெட்டீரியல் திங்ஸ், ஸோ வி வென் வி கெட் த ட்ரீம் வித் குரு சம்டைம்ஸ் வி மே கெட் அ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குரு விச் இஸ் மெட்டீரியலிஸ்டிக் ஆக்சுவலி விச்
ஃபால்ஸ். What I want you to do is to develop a business and become very rich and have lots of money.
Now, நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறனா ஒரு பெரிய வியாபாரம் செஞ்சு நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறேன்.
It might be your desire.
அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம்.
And the guru comes in the dream, illusory.
அப்ப உங்களுக்கு கனவுல வந்து குரு வந்து அந்த அந்த விஷயத்தை சொல்லலாம்.
In such a case you can ask the guru.
அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் குரு கிட்ட நேரடியாக கேட்கலாம். நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், இதுதான் உண்மையில் நீங்கள் என்கிட்ட இருந்து
விரும்புகிறீங்களான்னு. All the time, Maya presents herself as reality.
எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாயை வந்து தன்னை உண்மையானவளாக காண்பித்துக் கொள்வாள்.
So in dreams also, it may be that what we think is real is just another phase of Maya.
கனவுல கூட பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் நம்ம எது உண்மை நினைக்கிறோமோ அது வந்து மாயினுடைய இன்னொரு பார்வையாக இன்னொரு முகமாக இருக்கலாம்.
Mental speculation and dream the same.
மன யூகமும் கனவும் ஒன்றா?
In a dream, generally we don't have that much focused on control over what happens.
நம்மளுடைய கனவுல வந்து நமக்கு பெரும்பாலும் மனமானது ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில கிடையாது, அது மேல நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது.
In waking life, in mental speculation, we have more focused control over how we direct the thoughts. So it's not exactly the same.
விழித்திருக்கக்கூடிய நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த மன அனுமானத்துல அங்க வந்து மனமானது கொஞ்சம் ஒருமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க வடிவமைக்கிறீங்க, அங்க கட்டுப்பாடு இருக்கு
உங்களாக.
அதனால இந்த ரெண்டும் வெவ்வேறு, ஆனா இந்த ரெண்டுமே அதாவது மன அனுமானமும் கனவு இந்த இரண்டுமே வந்து கிருஷ்ணரை மறப்பதற்கான வெவ்வேறு
வழிகள்.
அதனால அந்த ரெண்டுமே ஒரு பொதுவான பிரிவின் கீழ நம்ம வைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் முழுமையாக ரெண்டும் ஒன்றுதான் சொல்லிட முடியாது. பகல் கனவு நம்ம சொல்லலாம்.
When the recommendation is never stop dreaming, that's daydreaming.
மக்கள்
doesn't mean that you should inject yourself with some morphine and just go. That's not and go on dreaming, but that's not what's meant. It meant what they're saying is go on dreaming while you're awake.
இவங்க தொடர்ந்து கனவு காண்றது நிறுத்தாதீங்கன்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்றாங்களே, அது மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்க பேசுறது பகல் கனவை, ராத்திரி கனவை கிடையாது. நீங்க வந்து ஏதோ ஒரு மருந்து உடம்புக்குள்ளார செலுத்திட்டு கனவு வராம தூங்குங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்களா அதை சொல்லல அவங்க. உங்களுடைய பகல்ல நீங்க வந்து என்ன அடையணும் நினைக்கிறோம் அந்த மாதிரி ஆசைகளை வந்து நிறுத்திக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
While going on with your humdrum life, you're always imagining, yes, I can be more, I should be more, I should do more.
உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கையில நீங்க ஈடுபட்டு இருக்கும் போதே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் இன்னும் நிறைய செய்யலாம், நிறைய பெருசா வரணும் நினைச்சுட்டே இருக்கிறாங்க.
All based on the illusion that we can and should be happy in this material world, which is a dream.
இது எல்லாமே எதன் அடிப்படையில செய்யறாங்க அப்படின்னா நம்மளால இந்த பௌதிக உலகத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம், இது எல்லாமே கனவு தான்.
And that if I have more money, more prestige, and then I'll be more happy.
எனக்கு இன்னும் நிறைய பணம், இன்னும் நிறைய கௌரவம் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன்னு
நினைக்கிறாங்க.
பெரிய அறியாமை இது.
There are many people who think that they're actually doing good to others by opening schools so that children can have the opportunity to also get ahead in life.
நிறைய மக்கள் நினைக்கிறாங்க நம்ம வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறது மூலமா மக்களுக்கு நல்லது செய்யலாம், அதன் மூலமா குழந்தைங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம உதவி செய்யறோம்னு சொல்லலாம்.
that by going to school they can study and have a better life.
பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க படிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க அடைய முடியும்.
Even materially there's a problem with that.
பௌதிகமா நீங்க பாத்தீங்கனா கூட அதுல பிரச்சனை இருக்கு.
Just like when I first came to India, degree holders were quite a small percentage of the population.
நான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தபோது பட்டப்படி படிச்சவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானவர்களாக தான் இருந்தார்கள்.
To have a university degree was quite prestigious.
பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கௌரவமான ஒரு நிலையாக இருந்தது.
Even a bachelor's degree.
அது வந்து இளநிலை இளநிலை பட்டப்படிப்புனா கூட அதுவே பெரிய நிலையா தான் கருதுனாங்க.
But it's been promoted. Yes, we should give everyone the opportunity. As many children as possible should study, work hard and get degrees.
ஆனா அவங்க தொடர்ந்து வந்து அதை உற்சா ஊக்குவித்தார்கள். நீ எல்லாரும் எல்லா குழந்தைகளும் படிக்கணும், எல்லாருமே வந்து முன்ன வரணும், எல்லாருமே பட்டப்படிப்பு வாங்கணும்னு சொல்லி.
And there is, so nowadays there are so many degree holders that a bachelor's degree is useless. You have to have at least a master's degree to be even considered worthwhile for considering in the job market.
இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு அப்படிங்கிறதுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. அதுவும் குறிப்பா இளநிலை பட்டப்படிப்பு அப்படின்னா அதுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. நீங்க ஓரளவுக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு அந்த சந்தையில போய் வேலை தேடணும்னு நினைச்சா கூட முதுநிலை பட்டப்படிப்பு இருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
And we find so many degree holders driving auto rickshaws or sitting at home doing nothing because they don't want to drive an auto rickshaw.
நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி பட்டப்படி படித்தவங்க நிறைய பேர் அவங்க வந்து ஏதோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இல்லை ஆட்டோ ஓட்டுறதுக்கு பிடிக்காம படிச்சுட்டுமே ஆட்டோ ஓட்டுறதுக்கு எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம்.
So this idea will push everyone to be great, but the actual result is that not everyone can become great. The bar becomes higher, the standard becomes higher.
எல்லாரையும் நம்ம வந்து பெரிய ஆளாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணத்தோட மக்கள் எல்லாரையும் புஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது என்ன ஆகுதுன்னா அதனுடைய தராதரமே வந்து மேலே போயிடுது. அதனால எல்லாருமே வந்து பெரிய ஆள் ஆகிறது கிடையாது.
And the actual result is that we have a whole population of children who from the very beginning of life they have to study, work hard.
அதனால என்ன ஆகுது அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்படணும்னே வாழ்றாங்க.
Coming into Chennai airport this morning, I saw murals on the wall, you know, paintings on the wall of simple traditional life in Tamil Nadu with mud huts and all this.
சென்னையில இருந்து இன்னைக்கு நான் வந்து வர்றப்ப அங்க வழியில சுவர் வரைபடங்களை பார்த்தேன். அந்த வரைபடங்கள்ல பாரம்பரிய தமிழக வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பல படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. எப்படி தமிழ்நாடு கிராமங்களில் குடிசைகளில் எப்படிலாம் மக்கள் வாழ்ந்தாங்கிறத பற்றி சில படங்கள் இருக்கு அந்த வழியில்.
When people were living in mud huts, they may have seen a plane going overhead and so, one day I will be flying in a plane.
மக்கள் வந்து குடிசையில் வாழ்ந்துருக்கப்ப அவங்க நினைப்பாங்க தனக்கு மேலே வந்து விமானம் பறக்கும் போது ஒரு நாள் நானும் விமானத்தில் பறக்கணும்.
So now they're flying in a plane and they come into the airport and they see, oh, wouldn't it be nice if you could live peacefully in a mud hut?
இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து விமானத்துல இருந்து இறங்கி வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்ம அந்த மாதிரி குடிசை வீட்டுல ரொம்ப அமைதியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காதான்னு.
Just try to understand that there's no situation in material life in which we can be peaceful and satisfied.
இந்த பௌதிக உலகத்தில் நம்ம அமைதியாக திருப்தியுற்று வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தாமோதர் கௌரங்கா உங்களுக்கு தெரியுமா? அது அவர் தெரிஞ்சிருக்கணும்.
He's been in close association with some of the most powerful people in this state.
இந்த மாநிலத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நபர்களாக வாழ்ந்தவர்கள் சில பேர்கிட்ட அவருக்கு நெருங்கிய பழக்கம் இருந்தது.
Very rich, famous, powerful, but not satisfied at heart.
ரொம்ப பணக்காரர்கள், பிரபலமானவர்கள், பதவி உடையவர்கள், ஆனா இதயத்துல வந்து திருப்தி உடையவர்களாக இருக்கவில்லை.
You must know so many famous TV stars, cinema stars.
நிறைய பிரபலமான தொலைக்காட்சி நடிகர்கள் அல்லது சினிமா நடிகர்கள் கூட தெரிந்திருக்கலாம்.
They have fame, they have beauty, they have wealth.
அவங்களுக்கு அழகு இருக்கு, புகழ் இருக்கு, செல்வம் இருக்கு,
ஹாப்பினஸ்,
மகிழ்ச்சி இல்ல.
Devotees are happy.
பக்தர்கள் மகிழ்ச்சியாக
இருக்கிறார்கள்.
அவங்க பக்தர்களாக
இருந்தாங்கன்னா
நம்ம ரெண்டு உலகத்திலையும் நான் சிறப்பான விஷயத்தை பிடிச்சிக்கணும் நம்ம நினைச்சோம்னா நான் ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன் பணக்காரனா இருந்து பிரபலமானவனாக ஆகணும் அப்படின்னு
நினைச்சோம்னா
ரொம்ப பெரிய லெவல்ல நான் வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் எங்கயோ நடுலயா நின்னுக்கிறதுக்கு இருக்கணும். அந்த மாதிரியான மாயையில இருக்காதீங்க.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா
வைஷ்ணவே நமோ நம.